வரலாற்றுக்கு முற்பட்ட வன்னி பண்பாடு. எழுத்தாளர் கலாநிதி சிவத்தியாகராஜா. கால ஒழுங்கு. இந்திய இலங்கை மண்ணில் மனித இனங்கள் இமு 1,800,000. வன்னியில் பழைய கற்கால மக்கள் இமு 125,000. நவீன மனிதனின் வருகை இமு 60,000. இடைக்கற்கால ஆரம்பம் இமு 33,000. இலங்கை தனித்தீவாக பிரிதல் இமு 7,000. இருப்புக்கால ஆரம்பம் இமு 3,380. வரலாற்று கால ஆரம்பம் இமு 2,300. நிலவியல். இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளின் பெயர்களும் இந்நாடுகளிலுள்ள நிலப்பகுதிகளின் வழக்கில் உள்ள பெயர்களும் வரலாற்று காலத்திலேயோ அல்லது வரலாற்று முந்தைய காலத்திலேயோ மக்கள் இந்நிலங்களுக்கு கொடுத்த பெயர்களே ஆகும். வரலாற்று காலத்திற்கு முன்னர் இந்நிலங்கள் வேறு பெயர்களால் அக்கால மக்களால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அவை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாததாகையால் தற்கால பெயர்களை கொண்டே பூர்வீகமான இந்நிலப்பகுதிகளை நாம் குறிப்பிட வேண்டியுள்ளது. இமு 115,000 ஆண்டு முதல் இமு 12,000 ஆண்டு வரை நீடித்த கடைசி பனியுக காலத்தில் கடல் மட்டம் இன்றிருப்பதை விட 120 முதல் 135 மீட்டர் குறைவாக இருந்த காலப்பகுதியில் இலங்கை இந்தியாவோடு இணைக்கப்பட்ட நிலப்பகுதியாக இருந்தது. இந்நிலத்தின் நீள அகல பரிமாணங்களும் இன்றிருப்பதை விட பெரிதாகவே இருந்தன. இந்நிலம் இந்திய இலங்கை ஆகிய ஒரே நிலமாகும். இமு 12,000 ஆண்டு முதலாக கடைசி பனியுகம் முடிவிற்கு வந்த காலத்திலிருந்து உலகை சூழ்ந்திருந்த பனிப்படலங்கள் உருகி கடல் மட்டம் சிறிது சிறிதாக மேலெழுந்த போது இந்திய இலங்கையின் கரையோர நிலப்பகுதிகள் சிறிது சிறிதாக கடலினுள் அமிழ்ந்து போயின. இமு 7,000 காலப்பகுதியில் இலங்கை இந்தியாவிலிருந்து தனித்தீவாக பிரிந்து போயிற்று. அடுத்த 1,000 ஆண்டு கால பகுதியில் பனிப்படலங்கள் உருகி ஆறுகள் வழியாக பெருகி வரும் நீரினாலும் மழையினாலும் ஏற்படும் கடல் பெருக்கமும் கடல் நீர் ஆவியாக போவதால் ஏற்படும் கடல் மட்ட குறுக்கமும் சமநிலை அடைந்த நேரத்தில் கடல் மட்டம் சீர்நிலை அடைந்தது. இலங்கை தென்னிந்தியாவிலிருந்து பிரிந்து வந்ததற்கான புவியியல் ஆதாரங்கள் பல உண்டு. தென்னிந்தியாவும் இலங்கையும் உலகின் மிக பழமையான கருங்கற்களை கொண்டிருக்கின்றன. இவை தவிர சுண்ணாம்புக்கல், பேசோல்ட், குவார்ட்ஸ், அகேட், சல்சிடோனி ஆகிய கற்கள் இலங்கைக்கும் தென்னிந்தியாவுக்கும் பொதுவானவை. இலங்கையின் மத்தியில் உள்ள பேதுருதாளகால மலையடுக்கு தென்னிந்தியாவின் மேற்கு கரையோரமாக அமைந்திருக்கும் பொதிகை மலை தொடரின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. தென்னிந்தியாவின் கிழக்கு கரையோரமாக திருநெல்வேலி வரை தொடர்ந்திருக்கும் தேரி மணல் மேடுகளின் தொடர்ச்சியே இலங்கையின் வட வடமேற்கு பகுதியில் கடற்கரையோரமாக முல்லைத்தீவிலிருந்து குதிரைமலை வரை படர்ந்திருக்கும் இரணிமடு தேரி தொடராகும். வட இலங்கையில் கிளிநொச்சியின் பெரும்பகுதி, மன்னார், முல்லைத்தீவு, பவுனி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 7,650 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பே வன்னி நாடு. பலதரப்பட்ட நீர்ப்பாசன குளங்களையும் வருடம் முழுவதும் வற்றாத ஆறுகளையும் கொண்ட வளபூமி இது. அக்கராயனாறு, அருவியாறு, கனகராயனாறு, கோடாலிக்கல்லு ஆறு, மண்டிகள் ஆறு, நாயாறு, பாலியாறு, பல்லவராயன் கட்டு ஆறு, பரங்கியாறு, பேராறு, தேராவிலாறு என்பன இந்நிலத்தை வளமாக்கும் நீராறுகள். வன்னி நிலத்தை யாழ்ப்பாண கடல் நீரேரி, நந்திக்கடல், சுண்டிக்குளம் நீரேரி, கொக்குளாய் நீரேரி, நாயாறு நீரேரி, சாலை நீரேரி ஆகிய கடல் நீரேரிகள் சூழ்ந்திருக்கின்றன. வன்னி நிலத்தின் 4,200 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட பெரும்பகுதி அடர்ந்த காடுகளை கொண்டிருக்கிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். பண்டைக்கால மக்கள் விட்டு சென்ற சான்றுகளின் அடிப்படையில் அக்கால மக்களது வாழ்க்கை முறை பற்றியும் அம்மக்களது பண்பாட்டை பற்றியும் எடுத்தியம்பும் இயல் தொல்லியலாகும். இச்சான்றுகளை அடிப்படையாக கொண்டே அம்மக்களது நாகரிக வளர்ச்சியை காட்டும் காலங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுத்தைய காலம், வரலாற்று காலம் என தொல்லியலாளர்களால் பிரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றுள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது எழுத்தாதாரங்கள் பயன்படுத்தப்படாத காலகட்டத்தை குறிப்பதாகும். இதனால் இக்காலகட்ட வரலாறு பெருமளவிற்கு தொல்லியற் சான்றுகளின் அடிப்படையில் ஆராயப்பட வேண்டியுள்ளது. அதற்கு அக்கால மக்கள் பயன்படுத்திய கல்லாயுதங்கள், மட்பாண்டங்கள், மண்படிகள், சிற்பங்கள், ஓவியங்கள், அன்றாடம் பயன்படுத்திய பாவனி பொருட்கள் என்பன பெரிதும் உதவுகின்றன. உலக நாடுகள் பலவற்றினதும் வரலாற்றுக்கு முற்பட்ட நாகரிக வரலாறு இவற்றின் துணை கொண்டே கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை தொல்லியலாளர்கள் பண்டைய மக்கள் உபயோகித்த கல்லாயுதங்களின் தோற்ற காலத்தை கொண்டு கீழ்காணும் காலப்பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். அவை உருவாக்கப்பட்ட காலத்திற்கேற்ப அவற்றின் பருமன், தோற்றம், செயற்திறன், அவற்றை ஆக்குவதில் கடைபிடிக்கப்பட்ட தொழில்நுட்ப திறமை, அவற்றின் பயன்பாடு என்பன வேறுபட்டிருக்கும். மக்களின் பண்பாட்டு வளர்ச்சியோடு இக்கற்கருவிகளின் தொழில்நுட்ப திறமை மேம்பட்டு வந்திருப்பது கண்கூடு. 1. பழைய கற்காலம். இலங்கையில் இக்கால பகுதி இமு 125,000 முதல் 33,000 ஆண்டு காலம் வரை நீடித்திருக்கிறது. 2. இடைக்கற்காலம். பிற நாடுகளில் இடைக்கற்கால ஆரம்பம் இமு 12,000 இருப்பினும் இலங்கையில் உள்ள இடைக்கற்கால கருவிகளின் ஆரம்ப காலம் இமு 33,000 வெப்ப ஒளியேற்றுவியல் கணிப்பின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. 3. புதிய கற்காலம். இக்காலத்தில் வேட்டையாடி நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் ஓரிடத்தில் தங்கி விவசாய நிலங்களில் ஈடுபட்டார்கள். கற்காலத்தை தொடர்ந்து இமு 3380 ஆண்டளவில் இலங்கையில் இரும்பு காலம் ஆரம்பமாகியது. ஆதிகால குடியிருப்புகள். பழைய கற்காலம். இந்தியாவில் இமு 1,800,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மனித இனங்களின் எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நெடுங்காலமாக இலங்கையும் இந்தியாவும் நிலத்தொடர்பு கொண்டிருந்தமையால் இலங்கையிலும் இக்காலகட்டத்திற்குரிய மனித எச்சங்கள் வருங்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம். இன்றைய தொல்லியல் ஆய்வுகளின்படி இமு 125,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே இலங்கையில் மக்கள் வாழ்ந்திருந்தமைக்கான வலுவான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இற்றைக்கு 125,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பழைய கற்காலத்தைச் சேர்ந்த மக்களாவர். வட இலங்கையில் முல்லைத்தீவின் வடபகுதியிலிருந்து வடக்கு வடமேற்காக பரந்தன், பூநகரி, மாந்தை, புத்தளம், குதிரைமலை வரை கடற்கரையோரமாக பரந்திருக்கும் தேரிமடு, இரணிமடு அமைப்பு என அழைக்கப்படுகிறது. இந்த மேடுகள் பரந்து கிடக்கும் சரளை கற்களுக்கு மேலுள்ள களிமண் கலந்த மணல் மேடுகள். 1,000 ஆண்டுகால சீதோஷ்ண வெப்ப தட்பத்தில் சிவப்பு நிறமாக மாற்றம் பெற்றிருக்கின்றன. இந்த இரணிமடு மணல் மேடுகளில் இற்றைக்கு 125,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் முதல் இடைக்கற்காலம் வரை பழைய கற்கால மக்கள் வாழ்ந்தமைக்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன. இக்கால மக்கள் தமது ஆகாரத்திற்காக நாடோடிகளாக இடம் விட்டு இடம் சென்று வேட்டையாடியும் கடற்கரைகளிலும் ஆற்றங்கரைகளிலும் மீன்பிடித்தும் வாழ்ந்தமையால் இவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள் ஆற்றங்கரைகளிலும் கடற்கரைகளிலும் காணப்படுகின்றன. இவர்கள் உபயோகித்த மற்ற பாவனை பொருட்களும் உடுத்திய உடுப்புகளும் ஏன் அவர்களின் எலும்புக்கூடுகளும் அழிவுற்று போன பின் எஞ்சியிருப்பவை அவர்கள் விட்டு சென்ற கற்பொருட்களே. ஆதியில் வன்னி பகுதியில் வாழ்ந்த மக்கள் விட்டு சென்ற கல்லாயுதங்களும் கல் உபகரணங்களும் கடற்கரையோரமாக உள்ள இரணிமடு தேரிமடற் குன்றுகளிடையே காணப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் இயற்கையாக கிடைத்த கற்களை உபயோகித்த மனிதன் பின்னர் இந்நிலையிலிருந்து ஒருபடி முன்னேறி தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பலவாறு அவற்றை செப்பனிடத் தொடங்கினான். இவ்வாறு செய்யும் போது முழுக்கல்லையும் செப்பனிடுவதற்கு பதிலாக தனது தேவைக்காக பயன்படுத்தும் முனியை மட்டுமே செப்பனிட்டான். இயற்கையாக ஆற்றோரங்களிலும் மற்றிடங்களிலும் பாறையாக காணப்பட்ட குவார்ட்ஸ் கற்களை கொண்டே இக்கருவிகள் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டன. இப்பாறைகளை நெருப்பிக் கொண்டு சூடாக்கி பின்னர் அவற்றின் மேல் நீரை ஊற்றியோ அல்லது மற்றொரு பெருங்கல்லால் அடித்தோ பிளக்க வைத்து பின்னர் அவற்றை உடைத்து வேண்டிய ஆயுதங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பாறையை உடைக்கும் போது வெடித்து சிதறும் செதில்கள் மிகவும் கூர்மையாக இருப்பதால் சவரம் செய்வதற்கும் நுணுக்கமாக வெட்டுவதற்கும் உபயோகப்படுத்தப்பட்டன. முழு கற்களையும் சிறப்பாக செப்பனிட்டு கைக்கோடரிகள் தயாரிக்கப்பட்டன. தட்டை கற்களை கொண்டு பிளப்பிகள் உருவாக்கப்பட்டன. கைக்கோடரிகளும் பிளத்திற்கருவிகளும் மரங்களை வெட்டுவதற்கும் மிருகங்களை கொன்று இறைச்சியை வெட்டி எடுப்பதற்கும் நிலத்தில் விளையும் கிழங்கு வகைகளை அகழ்ந்து எடுப்பதற்கும் உபயோகிக்கப்பட்டன. பழைய கற்கால மக்கள் 20 முதல் 40 பேரை கொண்ட குழு குடும்பமாக 50 சதுர மீட்டர் அளவான ஓரிடத்தில் தங்கி வேட்டையாடியும் உணவு சேகரித்தும் வாழ்ந்தார்கள் என கணிக்கப்படுகிறது. இவர்களது பிரதான தொழிலாக வேட்டையாடுதல் அமைந்திருந்தாலும் தமது உணவிற்காக மிருகங்களின் இறைச்சியோடு மீன், கிழங்கு வகைகள், பழ வகைகள் ஆகியவற்றையும் உட்கொண்டார்கள். ஓரிடத்தில் உணவு குறைந்ததும் கூட்டமாக வேறிடம் சென்று இவர்கள் தங்கினார்கள். வட இலங்கையின் உலந்து வலயத்தில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 0.8 மனிதர்கள் வரை வாழ்ந்தார்கள் என கணக்கிடப்படுகிறது. கடலில் இருந்து கிடைக்கும் கடல் உணவுகளின் தாராளத்தால் இலங்கையின் வடக்கு கிழக்கு கரையோரங்களில் 1 சதுர கிலோமீட்டருக்கு 1.5 பேர் வரை வாழ்ந்தார்கள். இடைக்கற்காலம். இடைக்கற்கால மக்களின் பிரதான தொழில்களாக வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், உணவு சேகரித்தல் போன்ற தொழில்களே அமைந்தன. பழைய கற்கால மனிதனை விட இவரது வாழ்க்கை சற்று முன்னேற்றமடைந்து காணப்படுகிறது. ஆதியில் நாடோடியாக தெரிந்த இம்மனிதன் ஓரளவு தொடர்ந்து ஓரிடத்தில் இருந்தது பற்றியும் தான் வாழ்ந்த சூழலை முன்னரை விட கூர்மையாக அவதானித்து அதை மாற்ற முற்பட்டதையும் அண்மை கால ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. இக்கால மனிதனால் காடுகள் அழிக்கப்பட்டதை, தாவரங்கள் விட்டு சென்ற மகரந்த பொடியின் படிவங்கள், எச்சங்கள் ஆகியவை எடுத்து காட்டியுள்ளன. இக்காலத்தில் காட்டுவரங்கள் விட்டு சென்ற மகரந்த பொடியின் எச்சங்கள் எண்ணிக்கையில் குறைய, சிறிய பற்றைகள், புல்பூண்டு ஆகியவை விட்டு சென்ற மகரந்த பொடியின் எச்சங்கள் மேலோங்கி காணப்படுவதை ஆதாரமாக கொண்டு இக்கால மனிதன் காட்டை அழித்து சூழலை வளம்படுத்த முற்பட்டான் என்ற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்திருக்கிறார்கள். பழைய கற்காலத்தில் வாழ்ந்த பெரிய மிருகங்களின் இனங்கள் பெருமளவுக்கு அழிந்து போக காடுகளில் காணப்பட்ட மான், மறை, முயல் ஆகிய சிறிய மிருகங்களை வேட்டையாட இக்கால மனிதன் கற்றுக்கொண்டான். கூர்மையாக்கப்பட்ட சிறிய கற்களை அம்புகளிலும் ஈட்டிகளிலும் முனையாக பொருத்தி அவற்றை கொண்டு வேட்டையாடியதை அறிய முடிகிறது. இப்பண்பாட்டு மக்கள் காட்டுப்புற்களாக தோன்றிய பயிர்களிலிருந்து தானியங்களை அறுக்கவும், உணவு பண்டங்களை சிறு துண்டுகளாக வெட்டவும், தட்டையான பிளேட் போன்ற கல் அலகுகளை பயன்படுத்தினார்கள். இச்சிறிய கற்கள் குறுணி கற்கள் என தொல்லியலாளர்களால் அழைக்கப்படுகிறது. வட இலங்கையில் பல இடங்களில் காணப்படும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தொல்லியல் சான்றுகள் குறுணி கற்கால பண்பாட்டிற்குரியனவாகும். இதன் காரணமாக இலங்கையின் இடைக்கற்காலத்தை குறுணிக்கற் பண்பாட்டு காலம் எனவும் அழைப்பார்கள். இக்குறுணி கற்கள் வன்னியில் இரணி மடு, தேனிமணர் குவியல்களிலிருந்தும், மாந்தை, குருத்தன்குளம், பனங்காமம், உருத்திரபுரம், பூநகரி ஆகிய இடங்களிலிருந்தும் பெறப்பட்டிருக்கின்றன. இடைக்கற்கால மனிதன் நாயை தனது நண்பனாக பழக்க கற்றுக்கொண்டான். தவிர மந்தை வளர்ப்பிலும் இக்கால மனிதன் ஈடுபட்டிருந்ததை இக்கால குடியிருப்புகளில் காணப்படும் எலும்புக்கூடுகள் எடுத்து காட்டுகின்றன. இம்மிருகங்களில் ஆடு, எருது, பசு, செம்மறியாடு என்பன குறிப்பிடத்தக்கவை. இவ்வாறு மந்தை மீட்பில் இக்கால மனிதன் அக்கறை காட்டியது அவனது நாகரிக வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பூநகரி பிராந்தியத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால குடியேற்றங்கள் குறுணி கற்கால பண்பாட்டுடன் தோற்றம் பெற்றதற்கான சில ஆதாரங்கள் கல்முனை, மண்ணித்தலை, வெட்டுக்காடு போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் மேலாய்வின் போது கிடைத்துள்ளன. இவ்விடங்களில் இப்பண்பாட்டு மக்கள் பயன்படுத்திய சிறிய குவாட்ஸ் கல்லாயுதங்களும் குவாட்ஸ் கற்களை கொண்டு கல்லாயுதங்கள் ஆக்கும் போது ஏற்படும் செதில்கள் பலவும் கிடைத்துள்ளன. வெட்டுக்காட்டில் இப்பண்பாட்டு மக்கள் பயன்படுத்திய மற்றொரு வகையான சர்க்கிட்கள் சில கிடைத்திருக்கின்றன. இவ்விடத்திலிருந்து குவார்ட்ஸ் கல்லாயுதங்களோடு உலோகத்தாலான மீன் பிடிப்பதற்குரிய ஊசியும் பிளேட் போன்ற தட்டையான ஆயுதமும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. மற்றைய நாடுகளில் இடை கற்காலத்தை தொடர்ந்து வந்த காலம் புதிய கற்காலம் எனப்படும். நாடோடிகளாக இடத்திற்கிடம் பெயர்ந்து வேட்டையாடி உணவு சேகரித்து வந்த மனிதன் நிரந்தரமாக ஓரிடத்தில் தங்கி விவசாயத்திலும் பயிற்சியிலும் ஈடுபட்ட காலம் இது. மனிதர்கள் கூட்டாக ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்க அங்கே முதல் கிராமங்கள் உருவாயின. இக்காலத்தில் செம்பு, ஈயம், வெண்கலம் போன்ற உலோகங்கள் அறிமுகமாயின. இதைத் தொடர்ந்து இரும்பு அறிமுகமான காலம் இரும்பு காலம் எனப்பட்டது. இலங்கையில் புதிய கற்காலம் தெளிவாக நிறுவப்படவில்லை. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் இங்கே இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னரே விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய தருகின்றன. ஆதி இரும்பு காலம். இக்கால விஞ்ஞான ரீதியான கால கணிப்புகளின்படி இலங்கையில் இரும்பின் உபயோகம் இமு 3380 ஆண்டு காலத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது. இக்காலம் முதல் கல்லாயுதங்களுக்கு பதிலாக இரும்பினாலான ஆயுதங்களையும் கருவிகளையும் மக்கள் தமது அன்றாட வாழ்வில் பெருமளவு பயன்படுத்தினார்களாகியால் இக்காலம் இரும்பு காலம் என பெயர் பெற்றது. இக்காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கும் வரலாற்று காலத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதியாகியால் இதை வரலாற்று உதய காலம் என்றும் அழைப்பார்கள். இலங்கையிலும் தென்னிந்தியாவிலும் ஆதி இரும்பு காலம் பெருங்கற்கால பண்பாட்டு காலம் எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு காரணம் இப்பண்பாட்டு மக்கள் இறந்தோரை அடக்கம் செய்ய ஈம சின்னங்களுக்கு பெரிய கற்களை பயன்படுத்தியமை ஆகும். பெருங்கற்களினாலான இச்சமாதிகளுடன் மற்றும் பல வாழ்வியல் அம்சங்கள் பின்னி பிணைந்து இருப்பதனால் இது பெருங்கற்கலாச்சாரம் என பெயர் பெறுகிறது. புதிய கற்காலத்தில் கிழக்கு மத்திய திரை நாடுகளில் இறந்தோரின் சடலங்களை பெரிய கற்களினால் செய்யப்பட்ட குழிகளிலும் சமாதிகளிலும் புதைக்கும் வழக்கம் ஆரம்பமாகியது. இமு 4500 தொடக்கம் 5000 ஆண்டுகளில் மத்திய திரை நாடுகளில் வழக்கில் இருந்த இப்பண்பாடு இமு 3550 ஆண்டு கால பகுதியில் தென்னிந்தியாவில் திராவிட மக்கள் மத்தியில் பரவியது. அங்கிருந்து இமு 3400 ஆண்டு கால பகுதியில் இப்பண்பாடு இலங்கையை வந்தடைந்தது. தென்னகத்திலும் இலங்கையிலும் இறந்தோரை புதைக்கும் பண்பாட்டோடு வேறு சில அம்சங்களும் அவசியமான கூட்டாக இணைந்து ஒரு பெருங்கற்கால கலாச்சாரமாக உருவாகின. இக்கலாச்சாரத்தின் சிறப்பியல்புகளாக பின்வரும் 6 அம்சங்களும் அமைகின்றன. 1. நீர்ப்பாசன குளம். 2. நெல் வயல்கள். 3. குடியிருப்புகள். 4. இறந்தோரை அடக்கம் செய்த பெருங்கற்கல்லறைகள். 5. இரும்பு உபயோகம். 6. கருப்பு சிவப்பு மட்பாண்ட உபயோகம். இப்பெருங்கற்கலாச்சார கல்லறைகளோடு தொடர்புடைய அடக்கமுறையே தாளி புதையல் ஆகும். 3 அடி 9 அங்குல உயரமும் 3 அடி 6 அங்குல விட்டமும் கொண்ட பெரிய தாளிகளில் உட்கார்ந்த நிலையில் சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டன என்கிறார் ஆதிச்சநல்லூரில் தாமிரபரணி ஆற்றங்கரை மேடுகளில் இத்தாளிகளை அகழ்வாய்வு செய்த தொல்லியலாளர் அலெக்சாந்தர் ரியா. பெருங்கற்கால பண்பாடு பற்றிய சான்றுகள் தென்னாசியாவிலே பரவலாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது திராவிட மொழிகள் பேசும் தென்னிந்தியாவிலேதான் செறிந்து காணப்படுவதோடு சில தனித்துவமான அம்சங்களையும் கொண்டு விளங்குகிறது. இப்பண்பாட்டிற்குரிய ஈம சின்னங்களின் வகையான முதுமக்கள் தாளிகள், கல்லறைகள், கற்கிடைகள் என்பன விளங்குகின்றன. தென் தமிழ் நாட்டை பொறுத்தவரையில் சங்க காலத்தில் புதைகுழியும் தாளி அடக்கமுறையுமே பெருமளவு பின்பற்றப்பட்டதாக தெரிகிறது. பெருங்கற்கால பண்பாட்டு அடக்கமுறைகள் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் பல இடங்களில் கூறப்படுகின்றன. இப்புதையல் முறைகளை சுடுவோர், இடுவோர், தொடுகுழிப்படுவோர், தாழ்வையின் அடைப்போர், தாளியிற் கவிப்போர் என்கிறது மணிமேகலை. தென்னிந்தியாவில் இரும்பின் அறிமுகம், நீர்ப்பாசனத்துடன் கூடிய பயிற்சிகை, கருப்பு சிவப்பு மட்பாண்ட உபயோகம், கட்டமைப்புடைய சமூக தோற்றம், அரச அமைப்பு என்பன இப்பண்பாட்டுடன் தோற்றம் பெறுகின்றன. சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்த சேர சோழ பாண்டிய அரசுகள் இப்பண்பாட்டின் பின்னணியிலேயே தோன்றியவையாகும். இத்தகைய ஒரு பண்பாடே கிறிஸ்துவிற்கு முற்பட்ட ஆயிரத்தாண்டு காலப்பகுதியில் இலங்கையிலும் பரவி நீர்ப்பாசன நாகரிகத்தை மையமாக கொண்ட நகரங்களும் அரசுகளும் தோற்றம் பெற காரணமாக இருந்தது என்பதை இந்நாட்டின் முக்கிய பண்பாட்டு மையங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்றுகள் உறுதிப்படுத்துகின்றன. இலங்கையின் பெருநிலப்பகுதியில் இப்பண்பாடு நிலவியதற்கான சான்றுகள் அனுராதபுரம், கதிரவழி, பொம்பரிப்பு, பவுனியா, திசமகாரகம, மாந்தை போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்பண்பாட்டோடு கூடிய கருப்பு சிவப்பு மட்பாண்டம் இலங்கை முழுவதுமே பரந்து காணப்படுகிறது. தென்னிந்தியாவில் கிமு 1500 ஆண்டளவில் தோற்றம் பெற்ற இப்பண்பாடு இவ்வாறு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என பல்வேறு பண்பாடுகளை தோற்றுவிக்க காரணமாக இருந்ததோ, அதேபோல இலங்கையிலும் தமிழ் சிங்கள பண்பாடுகள் தோன்றுவதற்கு இப்பெருங்கற்பண்பாடே காரணமாக இருந்தது என்ற கருத்தை பேராசிரியர் சிற்றம்பலம் முன்வைத்திருக்கிறார். பொம்பரிப்பு. இலங்கையின் மேற்கு கடற்கரைக்கு சமீபமாக மன்னாரிலிருந்து தெற்கே 89 கிலோமீட்டர் தொலைவிலும் புத்தளத்திற்கு வடக்கே 32 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்திருப்பது பொம்பரிப்பு. இக்காலத்தில் வில்பத்து தேசிய சரணாலய வனத்தினுள் அமைந்திருக்கும் இவ்விடத்தில் மனிதர்கள் வசிப்பதில்லை. ஆனால் கிறிஸ்து தசாப்தத்திற்கு முற்பட்ட 1000 ஆண்டுகளாக தாளி புதையல்களை புதைக்கும் பெரியதொரு இடுகாடாக ஈம வயலாக விளங்கியது பொம்பரிப்பு. 1970 பொம்பரிப்பில் அகழ்வாய்வுகளை மேற்கொண்ட அமெரிக்காவின் பென்சில்வேனிய பல்கலைக்கழக ஆய்வாளர் திருமதி விமலா பேக்லி 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடுகாட்டில் 8000 தாளிகளில் 12000 பேர் வரை புதைக்கப்பட்டிருப்பதை கணக்கெட்டிருக்கிறார். 1990 இந்த இடுகாட்டை மேலாய்வு செய்த சிற்றம்பலம் இந்த இடுகாட்டின் பரப்பளவு 4 ஏக்கரை விட மேலும் மிகப்பெரியது என குறிப்பிட்டிருக்கிறார். 0.66 மீட்டர் முதல் 1.22 மீட்டர் உயரமும் 40 சென்டிமீட்டர் முதல் 90 சென்டிமீட்டர் வரை விட்டமும் கொண்ட தாளிகள் நிலமட்டத்திற்கு 1 மீட்டர் முதல் 0.5 மீட்டர் ஆழத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றன. சில சமயம் ஒரே தாளியினுள் ஒரு வயதானவரதும் ஒரு சிறு பிள்ளையினதும் எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன. வயதானவர்கள் உட்கார்ந்த நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாளிகளின் அடியிலே இறந்தோர் வாழ்ந்த காலத்தில் உபயோகித்த பொருட்கள், சமய சின்னங்கள் ஆகியனவும் காணப்படுகின்றன. இத்தாளிகள் அதன் வாய்களுக்கு பொருந்தக்கூடிய அளவான மூடிகளினால் மூடப்பட்டிருக்கின்றன. இப்பெரிய தாளிகளை சுற்றி வர சிறிய குடங்களில் உணவுப் பொருட்கள், அன்றாட பாவனை பொருட்கள் என்பன காணப்படுகின்றன. சட்டிகள், குவளைகள், தட்டுகள் பலதரப்பட்ட உருவங்களிலும் பரமன்களிலும் காணப்படுகின்றன. இம்மட்பாத்திரங்கள் கருப்பு, சிவப்பு, தனிக்கருப்பு, தனிச்சிவப்பு ஆகிய நிறங்களில் காணப்படுகின்றன. இத்தாளிகளில் காணப்படும் எலும்புகளை ஆராய்ந்த மானுடவியல் விற்பனரான கெனத் கெனடி தென்னிந்தியாவின் பெருங்கற் புதைகுழிகளில் காணப்பட்ட எலும்புகளை இவை ஒத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இலங்கையில் வாழும் இன்றைய மக்கள் இப்பெருங்கற்கால மக்களின் வம்சாவளிகளை என்பதையும் அறிய தருகிறார் பேராசிரியர் கெனடி. இப்பெருங்கற் கலாச்சாரத்தின் ஓர் அங்கமான கருப்பு சிவப்பு மட்பாண்டம் பற்றிய ஒரு வார்த்தை பண்டைய திராவிட மக்களின் தனித்துவமான இம்மட்பாண்டங்கள் புதிய கற்காலத்தின் இறுதி பகுதியிலும் இரும்பு காலத்தின் முற்பகுதியிலும் வழக்கத்தில் இருந்தன. தென்னாசியாவில் சிந்துவெளியில் ஹரப்பா அகழ்வுகளின் போது இம்மட்பாண்டங்களை நாம் முதன் முதலாக சந்திக்கிறோம். தொடர்ந்து திராவிட மக்கள் வாழ்ந்த தென்னகமெங்கும் பெருங்கற்காலத்தில் இவை புழக்கத்திற்கு வந்தன. களிமண்ணினால் பானைகளை உருவாக்கி வனைந்த பின் அவற்றை தலைகளாக புரட்டி கழுத்து வழியாக சூளையில் சுட வைக்கும் போது சுடப்படும் பானையின் உட்பகுதி கருப்பாகவும் வெளிப்பகுதி சிவப்பாகவோ அல்லது கருப்பும் சிவப்பும் கலந்தோ அமையும் என்கிறார் இவற்றை ஆராய்ந்த அகழ்வாராய்ச்சியாளர் மோட்டிமர் வீலர். மாந்தை மாதோட்டம். இலங்கையிலுள்ள துறைமுக நகரங்களில் மிக பழமையானது மாந்தை. தேவார காலத்தில் இது மாதோட்டம் என்றும் பெயர் பெற்றிருந்தது. மனித நாகரிகம் வளர்ச்சி பெற்ற காலத்தில் உலகெங்கும் பெரும்பாலும் துறைமுகங்களே ஒரு நாட்டின் முதல் நகரங்களாக உருவாகின. இந்து சமுத்திரத்தின் மத்தியில், இந்திய உபகண்டத்தின் தென்முனையில், இந்து சமுத்திரத்தின் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து வரும் கடற்பாதைகள் சங்கமிக்கும் கேந்திர நிலையமாக விளங்கியது மாந்தை. சீனாவிலிருந்து பட்டு துணிகளையும் பீங்கான் பாண்டங்களையும் கொண்டு கிழக்கு ஆப்பிரிக்கா நோக்கி செல்லும் கப்பல்களும், ரோமாபுரியிலிருந்து மதுச்சாடிகளை ஏந்தி வந்து பின் வாசனை திரவியங்களை ஏற்றிச் செல்லும் மரக்கலங்களும், அரேபியாவிலிருந்து வந்து கீழத்தேச பண்டங்களையும் சரக்குகளையும் ஏற்றிச் செல்லும் பாய்கப்பல்களும் கடல் பாதையின் மத்தியில் இருந்த மாந்தை துறைக்கு குடிநீர் பெறவும் உணவு பண்டங்களை பெற்றுக் கொள்ளவும் வந்த வண்ணம் இருந்தன. புராதன மாந்தை துறையில் இருந்த நிலப்பகுதி இன்று கடலில் இருந்து 200 மீட்டர் தள்ளி 30 ஹெக்டேயர் பரப்பளவிலான மண்மேடாக கிடக்கிறது. இந்த மண்மேட்டின் மத்தியில் திருக்கேதீஸ்வரம் ஆலயம் அமைந்திருக்கிறது. 1980, 1982, 1984 ஆண்டுகளில் சிக்காகோ பல்கலைக்கழக ஆய்வாளர் கலாநிதி ஜான் காஸ்வெல் தலைமையில் இந்த மண்மேட்டில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இம்மண்மேட்டின் மேற்பகுதி உலகின் பல நாடுகளுக்குரிய வரலாற்று கால கருவூலங்களை கொண்டிருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை சீன, அரேபிய, கிரேக்க, ரோம, பாரசீக நாடுகளுக்குரியனவாகும். அகழ்வு கிடங்குகளின் அடிப்பகுதியில் இவ்விடத்தில் இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் காணப்பட்டன. குறுணிக்கல் ஆயுதங்கள், மீன்களின் எலும்புகள், கருப்பு சிவப்பு மட்பாண்ட ஓடுகள் என்பன கண்டெடுக்கப்பட்டன. அகழ்வு கிடங்குகளின் அடியில் நீர் ஊறிக்கொண்டு வந்தமையால் மேற்கொண்டு அகழ்வுகளை தொடர முடியவில்லை. சமீப காலத்தில் வெளிவந்த மாந்தையின் அகழ்வாராய்ச்சி பற்றிய விரிவான நூலில் இவ்விடத்தில் கண்டெடுக்கப்பட்ட குறுணிக்கற்களின் காலம் IMO 3800 கணிக்க பெற்றிருக்கிறது. பூநகரி. தென்னிந்தியாவிலே பெருங்கற்பண்பாட்டை பேணிய மக்கள் வாழ்ந்த இடங்களில் வதிவிடம், இடுகாடு, குளம், வயற்பரப்பு, கருப்பு சிவப்பு மட்பாண்ட உபயோகம் ஆகிய முக்கியமான அம்சங்களாக விளங்கின. பூநகரியிலும் இத்தகைய பண்பாடும் ஈமச்சின்ன அமைப்பு முறையும் கிறிஸ்து தசாப்தத்திற்கு முந்தைய நூற்றாண்டுகளிலிருந்தே பின்பற்றப்பட்டதாக தெரிகிறது. பெருமளவு மணற்பாங்கான இப்பிராந்தியத்திலே பெருங்கற்கள் காணப்படாததால் அவ்விடங்களிலே தாளிகளும் குழிகளும் பயன்படுத்தப்பட்டன. பூநகரியில் பள்ளிக்குடா, ஏழவூர் ஆகிய இடங்களிலே புதியனவாக கிணறுகள் வெட்டிய போது சில சந்தர்ப்பங்களில் மனித எலும்புகளுடன் கூடிய முழுமையான தாளிகளும் நீள புதைக்கப்பட்டிருந்த மனித எலும்பு கூட்டை சுற்றி பல மட்பாண்டங்களும் வெளிவந்திருக்கின்றன. அக்கிணறுகள் பின்னர் இடையிலே கைவிடப்பட்டதாக அறிய முடிகிறது. இவ்வாறு கைவிடப்பட்ட ஒரு கிணற்றின் மேற்பாகங்களில் இருந்து மட்பாண்ட ஓடுகள், மணிகள், கைவளையல்கள், இரும்பாணிகள் முழுமையான மட்பாண்டம் என்பன கிடைத்திருக்கின்றன. பூநகரியிலேயே பல வருடங்களுக்கு முன்னர் காடுகளாக இருந்து தற்போது பைச்சிகைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தியாகம, குதிரை கட்டின தீவு, பல்லவராயன் போன்ற இடங்களிலும் இந்த அம்சங்களை அவதானிக்க முடிகிறது. இங்கு கைவிடப்பட்டுள்ள சிறு சிறு குளங்களை அடுத்துள்ள மேட்டுப்பாங்கான நிலங்களிலும் வயற்காணி பரப்புகளிலும் பெருந்தாளிகள் உடைந்த பாகங்களும், சிறிய மட்பாண்ட ஓடுகளும், சுடுமண் உருவங்களும், மணிகள், கைவளையல்கள் முதலியவையும் மேலாய்வின் போது கிடைக்க பெற்றுள்ளன. இவ்விடங்களிலே புதிதாக பயிற்சியைக்கு வயல்கள் திருத்தப்படும் போது பறந்து காணப்படும் தாளிகளின் உடைந்த பாகங்களை பொறுக்கி எடுப்பதற்காகவே தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவதுண்டு. இவ்வாறு பொறுக்கி எடுக்கப்பட்ட ஓடுகள் வயற்கரிகளிலே குவிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இவற்றை நோக்கும் போது ஆதிச்சநல்லூர், பொம்பரிப்பு போன்ற இடங்களைப் போல இங்கும் பரந்த அளவில் பெருங்கற்கால தாளிக்காடு இருந்திருக்கலாமோ என எண்ண தோன்றுகிறது. இவ்விடங்கள் முழுமையான அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுமானால் மேலும் பல புதிய வரலாற்று உண்மைகள் வெளிவர இடமுண்டு. பூநகரியில் வெட்டுக்காடு, மணித்தலை என்பன பெருங்கற்கால பண்பாட்டின் முக்கியமான தொல்லியல் மையங்கள் என கூறலாம். இவ்விரு இடங்களிலும் இருந்தே இப்பண்பாட்டிற்கே சிறப்பாயுரிய கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்களை பெற முடிந்தது. இச்சான்றுகள் காணப்பட்ட இடங்களிலிருந்து மேலும் தனிக்கருப்பு, சிவப்பு, நரை நிற மட்பாண்ட ஓடுகள், சிவப்பு நிறமான முழுமையான இருபாணிகள், மண்விளக்குகள், சுடுமண் பாவைகள் என்பன கிடைத்துள்ளன. இப்பண்பாட்டு மக்கள் ஓரளவுக்கு விவசாயத்தையும் பெருமளவிற்கு மீன்பிடி தொழிலையும் மேற்கொண்டிருந்ததை அறிய முடிகிறது. இதை இச்சின்னங்கள் காணப்பட்ட இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இரும்பினாலான கொழுவும் கத்திகளும் பரவலாக கிடைத்த மீன்பிடி ஊசிகளும் உறுதிப்படுத்துகின்றன. இவை தவிர பல வடிவங்களிலே செய்யப்பட்ட மணிகள், கை வளையல்கள், எலும்பினால் செய்யப்பட்ட கழுத்து மாலைகள், உலோகத்தால் செய்யப்பட்ட காற்றலங்கைகள், அலங்கார பொருட்கள் ஆகியவையும் இவ்விடங்களில் கிடைத்திருக்கின்றன. வட இலங்கையை பொறுத்தவரையில் பெருங்கற்கால பண்பாடானது ஆதி இரும்பு காலம் முதலாக வரலாற்றுதய காலம் ஈறாக வரலாற்று ஆரம்ப காலம் வரை நீடித்திருக்கிறது. கிமு 300 ஆண்டுக்கு முற்பட்ட பெருங்கற்காலத்தை ஆரம்ப பெருங்கற்காலம் என்றும், கிமு 300 ஆண்டுக்கு பிற்பட்ட பெருங்கற்காலத்தை பிற்கால பெருங்கற்காலம் என்றும் தொல்லியலாளர்கள் அளிப்பது வழக்கம். முடிவுரை. இதுவரை கூறப்பட்ட விவரங்கள் வன்னி பகுதியில் வரலாற்று காலத்துக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றி தொல்லியல் ரீதியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல்களாகும். இவ்விடங்களில் காணப்படும் பெருங்கற்கலாச்சார சின்னங்கள் இங்கே திராவிட மக்களின் செறிவான குடியிருப்புகள் இருந்தமைக்கான உறுதியான ஆதாரங்களாகும். இன்றைக்கு 2300 ஆண்டுகளுக்கு முன் வன்னி நாட்டில் வரலாற்று காலம் ஆரம்பமாகியது. வரலாற்று காலத்தின் ஆரம்பத்தை வன்னியில் கண்டெடுக்கப்பட்ட கிமு 300 ஆண்டு காலத்திற்குரிய தமிழ் பிராமி சாசனங்களும் பிராகிருத பிராமி சாசனங்களும் எடுத்து காட்டுகின்றன. தொடரும்.